SBS தமிழ். வணக்கம்.
வணக்கம்.
ஒரு சுனாமி அல்லது ஓக்கி புயல் போன்ற ஒரு பேரழிவு இப்படியெல்லாம் வரும்போதுதான் வெளி சமூகத்திற்கு கடற்கரை வாழ் மக்கள் பற்றி, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நெய்தல் நில மக்கள், மீனவர்கள், கடலோடிகள் இவர்கள் குறித்து அறிய முடிகிறது இல்லையா? இப்போ வெளி சமூக மனிதர்களை பொறுத்த அளவிற்கு மீனவர்கள் பற்றிய என்ன புரிதலை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
ஒரு இந்திய சூழலில் நம்ம பார்த்தோம்னா பல வகையான தொழில்களை சார்ந்து பல வகையான பல பிரதேசங்களில் வாழக்கூடிய சமூகங்கள் இருக்குது. பல விதமான திணை நிலங்களில் வாழ்கிற சமூகங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காக கிடைக்கிற வாய்ப்பு என்பது இலக்கியத்தின் மூலம் அந்த ஒரு வாய்ப்பு அமையும். சாதாரணமாக எந்த சமூகத்தை பற்றியெல்லாம் பதிவுகளில் இருக்குதோ அந்த சமூகத்தை பற்றி மற்ற சமூகங்கள் வந்து அதிகமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடைக்காலத்தில் கடலோர சமூகங்கள் குறித்தான பதிவுகள் மிக மிக குறைவாக இருக்குது. அதனால தான் ஒரு சுனாமி போன்ற ஒரு பேரிடர் வந்த சூழலில் என்ன செய்தால் அந்த மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதில் கூட அரசுக்கும் சமூக சேவையாளர்களுக்கும் மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்களுடைய தேவை என்ன, ஒரு பேரிடர் நிகழக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுக்கு பிற சமூகங்கள் என்ன மாதிரியான உதவிகளை செய்ய முடியும், இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான புரிதல் கூட இல்லாத சூழலில் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு வெற்றிடம் இருந்தது. அதனால் வந்து அவங்கவுங்க வந்து அந்த சமூகத்தை குறித்து சில திரைப்படங்களும் அந்த சமூகத்தை குறித்து வெளியே இருந்து எழுதுகிறவங்களும் அவங்க எழுதின ஒரு கற்பனையான ஒரு கற்பிதங்களின் அடிப்படையில் தான் அரசாங்கமும் மற்ற மக்களும் வந்து அந்த சமூகத்தை பார்த்தாங்க. இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு ஒரு சூழ்நிலையை ஒரு சூழலை உருவாக்குச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து வட இந்திய பகுதிகளிலிருந்தும் வேறு பகுதிகளிலிருந்தெல்லாம் வேலை செய்த நிறைய தொண்டு நிறுவனங்கள் இந்த சுனாமி பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேலை செய்கிறதுக்காக வந்து குவிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு நிதி இருந்தது. ஆனால் அந்த என்ன மாதிரி வடிவத்தில் அந்த உதவியை செய்யணும், எப்படி செய்யணும், அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஐடியா இல்லாமல் எல்லாருமே திணறினாங்க. வேறு சமூகங்களில் வந்து வேலை செய்ய போகும்போது அந்த மாதிரி சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கலை. அப்போ அரசு கொள்கைகளை உருவாக்குவதிலும் சரி, திட்டங்களை தீட்டுவதிலும் சரி, தொண்டு நிறுவனங்கள் இந்த மக்களுக்கு உதவுறதுலையும் சரி, இந்த ஒரே சிக்கலுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தோம். அதாவது பதிவுகளின் குறைபாடுகள் காரணமாக அந்த சமூகத்தை குறித்த ஒரு புரிதலற்ற சூழல் உருவாகுது. அதனால் என்னாச்சுன்னா சுனாமி மறுகட்டுமான கட்டத்தில் வந்து சுனாமியால் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பை விட அந்த சுனாமி மறுகட்டுமானத்தில் அவர்களுக்கு நேர்ந்த அந்த துயரம் வந்து பெரிய துயரமாக இருந்தது. அந்த மக்கள் இடம்பெயர்க்கப்பட்டது, அவர்களுக்கு பொருந்தாத தொழில்நுட்பங்கள் அந்த மக்களின் மீது திணிக்கப்பட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். யாரும் திட்டமிட்டு அந்த மக்களின் மீது நிகழ்த்திய வன்முறையாக நான் இதை சொல்ல மாட்டேன். ஆனால் அடிப்படையான ஒரு சிக்கல் என்பது எல்லா சமூகங்களும் சிக்கல்களை சந்திக்கின்றன, எல்லா சமூகங்களும் பேரிடர்களை சந்திக்கின்றன. ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வரும்போது ஒவ்வொரு சமூகமும் அதிலிருந்து எந்திரிச்சு மேலே வர்றதுக்கான வழிமுறைகளும் அந்த சமூகங்களுக்குள்ளேயே வழக்கமாக இருக்கிறது உண்டு. இந்த விஷயங்களை குறித்த புரிதல் வெளி சமூகத்துக்கு இல்லாதது தான் மிக முக்கியமான சிக்கலாக நான் பார்க்குறேன். சுனாமியில் பார்த்த அதே சிக்கலை ஒக்கி 2017 ஒக்கி பேரிடரின் போதும் நாம் பார்த்தோம். சுனாமி என்பது ஒட்டுமொத்தமாக 13 நாடுகளை பாதித்தது, அது கடற்கரை பகுதியில் இருக்கிற மக்களை அதிகமாக பாதித்தது. அதில் தமிழ்நாட்டில் வந்து சில ஆயிரம் மக்கள் வந்து இறந்து போனாங்க தமிழ்நாட்டு கடற்கரையில். அது ஒரு பொதுவான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. ஒன்று, அந்த பேரிடர் எப்படி தாக்கும், அதனுடைய பாரிய விளைவு எப்படி இருக்கும் என்பதே மக்களுக்கு தெரியாது. ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் சுனாமி குறித்த பதிவுகள் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரையில். மீண்டும் சுனாமிங்கிற வார்த்தை நுழைகிறதே இந்த 2004 December 26 பிறகு தான். அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் மறுகட்டுமானம் நடந்தது. ஆனால் என்னை போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் எங்கே நாம் தவற விடுறோம், எந்த விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னு. ஆனால் அரசு காதலையும் அது போய் சேரலை, தொண்டு நிறுவனங்களின் காதலையும் அது போய் சேரலை. அப்போ இந்த பேரிடர்களுக்கு பிறகு வரக்கூடிய இழப்பு என்பது எல்லாத்துக்கும் அடிப்படையாக நாம் பார்க்குறது வந்து இந்த மக்களை குறித்த புரிதல் பொதுவெளியில் இல்லை என்பது.
சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி பிற சமூகத்திற்கு மீனவர்கள் பற்றிய புரிதல் இல்லை அப்படின்னு வச்சுக்குவோமே. ஆனாலும் கூட 2004 நடந்த சுனாமி, 2017 நடந்த ஓக்கி புயல், இந்த சுனாமிக்கும் ஓக்கி புயலுக்கு இடையே ஒரு 13 இடைவெளி இருக்குது. இந்த 13 இடைவெளியில் மீனவர்கள் குறித்த புரிதல் வெளி சமூகத்திற்கு அதிகரித்துள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இல்லை. ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பதிவுகள், இந்த மக்களை குறித்த கொஞ்சம் பதிவுகள் வர ஆரம்பித்தது, சில விஷயங்கள் வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு வரலாற்றில் வந்து 13-14 வருடங்கள் என்பது மிக குறுகிய காலம். அதில் வந்து பெரிய, அதாவது மக்களுடைய பார்வையிலையும் அணுகுமுறையிலையும் பெரிய மாற்றத்தை வந்து நான் எதிர்பார்க்கலை. அதே மாதிரி தான் அங்கே நடந்தது. இங்கே என்ன சிக்கலாச்சு அப்படின்னா, கேரள அரசியல் சூழலில் வந்து அந்த மக்களை உடனடியாக கடலில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களை போய் காப்பாற்று அப்படின்னு தொண்டு நிறுவனங்களும் அனைத்து சமூகங்களும் அனைத்து கட்சிகளும் அரசாங்கத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தது. தமிழ்நாட்டு சூழலில் என்ன நடந்ததுன்னா, இந்த மக்கள் ஏன் அந்த ஆழ்கடலுக்கு போனாங்க, அவங்கள பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும், அரசாங்கம் கேட்டது, அரசாங்க அதிகாரி ஒருத்தர் சொல்கிறார், எல்லை தாண்டி போன மீனவர்களை குறித்து நாங்கள் அக்கறைப்பட வேண்டியதில்லை அப்படின்னார். இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய வேறுபாடும் கூட. ஒன்று. ரெண்டாவது, சுனாமி ஒரு விதமான சிக்கல் என்றால், ஒக்கி வேறொரு விதமான சிக்கலை முன்வைக்குது. அது கண்ணுக்கு புலப்படாத தூரத்தில், கண்ணுக்கு புலப்படாத மக்களின் மீது நேர்ந்த ஒரு பேரிடர். அங்கே என்ன நடந்ததுங்கிறத மீடியாவாலையும் காட்ட முடியலை. இந்த மக்களுடைய அழுகுரல் தான் மற்றவங்களுடைய கவனத்துக்கு ஒரு காரணமாகுது. அதை இங்கே இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் இந்த காட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரத்தான், ஓஹோ அவ்வளோ பெரிய தூரமா, ஓஹோ அவ்வளோ பெரிய முதலீடா, ஓஹோ அவ்வளோ பெரிய இழப்பா, இந்த மாதிரி மக்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் மீனவர்களை குறித்த பார்வை சுனாமியின் போதும் சரி, ஒக்கியின் போதும் சரி, பெரிய அளவில் ஒன்றும் மாறலை.
சரி, இப்போ மீனவர்கள் வந்து பல வழிகளில் பின்தங்கியுள்ளார்கள். ஒரு மிகவும் பின்தங்கிய சமூகமாக தமிழ்நாட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள். சரி, இப்போ இந்த ஒப்பீட்டளவில் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல சமூகங்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளன. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தலித் சமூகம் உட்பட பல சமூகங்கள் அப்படியான நிலையில்தான் உள்ளன. அவர்களோடு ஒப்பிட்டால் மீனவ சமூகம் எந்த அளவு அதிகமாக பின்தங்கி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
இதுக்கு நான் வந்து இதை கொஞ்சம் வித்தியாசமாக இதை இந்த கேள்வியை நான் அணுக விரும்புகிறேன். அதாவது, சிக்கல் ஒன்று, விளைவுகள் பல. ஒரு சிக்கலை பொறுத்து விளைவுகள் ஏற்படுகிறது. அந்த விளைவு வந்து திணை நிலத்துக்கு தகுந்தவாறு, பிரதேசத்துக்கு தகுந்தவாறு அந்த விளைவுடைய வடிவம் மாறுகிறது. இப்போ உதாரணமாக சிக்கல் என்ன, வாழ்வாதாரத்திற்கும் வாழிடத்திற்குமான ஒரு பெரும் நெருக்கடி எல்லா திணை நிலங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய அச்சம் எல்லா சமூகங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. நிலம் பறிக்கப்படுகிறது, வாழ்வாதார வளங்கள் பறிக்கப்படுகின்றன. இது மீனவர்களுக்கு மட்டுமே நடக்கிறதுன்னு நான் சொல்லவே வரல. நீங்கள் கரெக்டான சரியான கேள்வி கேட்டீங்க. எல்லோருக்குமே இந்த இந்த சிக்கல் இருக்குது. ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு வேளாண் நிலத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் செய்தி ஆகிறது. அந்த செய்தி எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது, எல்லாருக்கும் அந்த அந்த செய்தி வந்து பகிரப்படுகிறது. அது ஒரு பொது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் அந்த கடல் சார்ந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் வந்து எல்லோருக்கும் சென்றடையவில்லை. அதை குறித்த செய்தி இந்த நிலம் சார்ந்த சிக்கல்களைப் போல உடனடியாக சென்று சேர்வதில்லை. ஏன்னா, மீண்டும் முதல் கேள்வியிலேயே நான் பதில் சொன்ன மாதிரி, இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய அவர்கள் என்ன மாதிரியான வாழ்வாதாரத்தை சார்ந்திருக்கிறாங்க, சமீப காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் காரணமாக இந்த சிக்கல்கள் வந்து பல மடங்கு பெரிதாகி உள்ளது, இந்த புரிதல் வந்து மற்ற பகுதிகளில் இல்லை. சிக்கல் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ உதாரணமாக, ஆற்றுல ஒழுங்காக தண்ணி வரலை அப்படின்னா விவசாயம் கெடுது. ஆற்று தண்ணி கடற்கரைக்கு வந்து சேரலைன்னா மீன் வளம் கெடுது. ஆனால் சமவெளியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆற்றுக்கும் கடலுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிற ஒரு 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 விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, உங்களுக்கு கடலில் கிடைக்கிற ஒட்டுமொத்த மீன் வளத்தில், அறுவடை செய்துட்டு வரக்கூடிய மீன் வளத்தில் வந்து இந்த கரைக்கடல், அதாவது ஒட்டுமொத்த கடலில் கரைக்கடலை கரையை தொட்டு கிடக்கக்கூடிய 10 விழுக்காடு கடற்பரப்பில் தான் 90 விழுக்காடு மீன் கிடைக்குது. ஏன் மீன் கரைக்கடலில் மட்டும் கிடைக்குது அப்படின்னா, கரைக்கடல் தான் ஆறுகள் வந்து சேருது. நல்ல தண்ணி வந்து சேரணும், அது சத்துக்களை உள்ளே கொண்டு வந்தாகணும். அப்போ இன்றைக்கி ரெண்டு விதமான சிக்கலை நம்ம கடற்கிற நிலத்தில் பார்க்குறோம். அதாவது, சரியான மழை கிடைக்கல, அல்லது நதியில் சரியாக தண்ணி வரலை, அதனால் விவசாயம் கெட்டு போகுது அப்படிங்கிற ஒரு சிக்கலோட கூட இன்னொரு சிக்கல் வருது. கடைமடை விவசாயிகளுக்கு இருக்கிற சிக்கல்கள் மாதிரி எல்லா நதிகளும் கடலை சேர வேண்டும் என்பது நதிகளுடைய விதி. அது கடலை சேர்றதுக்கு முன்னால் கழிமுகங்களில் தங்கி நிற்குங்கிறதும் விதி. இந்த கடலை சேர்றதுலையும் இந்த கழிமுகங்களில் தங்கி நிற்கிறதுலையும் தான் கடல் மீன்வளம் சார்ந்து நிற்குது. இந்த தண்ணி வந்து சேரலைங்கிறது மட்டுமல்ல, வர்ற தண்ணி எல்லாம் சாக்கடையாக வந்து சேருது, ரசாயனங்களாக வேதிமங்களாக வந்து சேர்கின்றன. கடற்கிற நெடுக நிறைய தொழிற்சாலைகள் வந்து நிறைய ரசாயன கழிவுகளை வந்து கடலில் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ மீன் என்பது மீனவர்களுக்கானது மட்டுமல்ல, இந்த மீனை கரையில் கொண்டு வந்தால் தான் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கான புரத உணவு கிடைக்கும். எல்லா புரதங்கள்லையும் மலிவான உணவாக நம்ம மீனை பார்க்குறோம். எல்லா வருமான அடுக்குகள்லையும் இருக்கிற மக்களும் வந்து அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிடுவாங்க. சுத்தமான கடலில் தான் சுத்தமான மீன் கிடைக்கும். இன்றைக்கி போதுமான மீன் கிடைக்கல. நம்முடைய மீன் தேவையில் 75 விழுக்காடு மீன் கூட நமக்கு வந்து சேரலை. ஆனால் அந்த மீனை பிடிப்பதற்கான வசதிகள், அடிப்படை கட்டுமான வசதிகள், மீனவர்களை ஊக்குவிப்பது, அவர்களுக்கு அதற்கான வசதிகளை செய்து கொடுப்பது, இந்த பொறுப்புகளை செய்ய வேண்டிய அரசு இந்த நதிகள் கடலில் வந்து சேர்றது, இந்த நீரை மேலாண்மை செய்வது, கழிமுகங்களை தூய்மையாக பாதுகாப்பது, கரைக்கடல்களை தூய்மையாக பாதுகாப்பது, தொழிற்சாலைகளை ஒழுங்காற்றுவது, எல்லாத்துலேயும் இந்த வேளாண் குடிகளுடைய வாழ்க்கையும் மீனவர்களுடைய வாழ்க்கையும் இணைஞ்சு நிற்குது. எல்லாருமே ஒன்று போல பாதிக்கப்படுறாங்க. மீண்டும் மீண்டும் நம்ம அதே புள்ளிக்கு தான் வர்றோம். மீனவர்களுடைய பாதிப்பு பொது வெளியில் புலப்படுவதில்லை. ஏன்னா அவங்க என்ன என்ன வாழ்க்கை நடத்துகிறாங்க, எதை சார்ந்து வாழ்கிறாங்க, எப்படி சமவெளி மக்கள் செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மீனவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறத நாம் மற்ற மக்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். இதுதான் ஒரு சிக்கல்.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் மீனவர்களின் பிரச்சனையை பதிவு செய்து வரும் பிரபல எழுத்தாளரும் இலக்கியவாதியுமான வரிதையா கான்ஸ்டன்டைன் அவர்கள். சரி, இப்போ மீனவர்கள் இப்படி பின்தங்கி இருக்க பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரசின் கொள்கைகள் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அரசின் கொள்கைகள் மட்டுமே காரணமாக என்ன?
நம்ம விரிவான ஒரு தளத்தில் இதை கொண்டு போக வேண்டியிருக்கோம். அரசின் கொள்கைகள் ஒரு முக்கியமான காரணம்,
நாங்கள் அதை மறக்கலை. அரசின் கொள்கைகள் மட்டும்தான் காரணமா, அல்லது வேற புற காரணிகள், அகக்காரணிகள்?
அரசின் கொள்கைகள் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய புறக்காரணிகள் நிறைய இருக்குது. இப்போ உதாரணமாக என்ன, பெருமுதலாளியம் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிலம் தேவைப்படுது. வேளாண் நிலங்களோ கடற்கரை நிலங்களோ எல்லாமே தேவைப்படுது. இன்னைக்கு கடற்கரைகள்லையும் பிற நிலங்கள்லையும் வனப்பகுதிகளிலையும் ஏற்பட்டு வரக்கூடிய எல்லா சிக்கல்களையும் நம்ம பார்த்தோம்னா, மக்களின் வாக்குகளை பெற்று மக்களுக்காக மக்களின் பிரதிநிதிகளாக நின்று ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு அரசு பெருமுதலாளியத்தின் கட்டளையை ஏற்று அவங்களுக்கு வசதியாக சட்டங்களை வளைக்கிறது, அவங்களுக்கு வசதியாக திட்டங்கள் தீட்டுறது, இது ஒரு முக்கியமான ஒரு சிக்கல். அதனால் இது கொள்கைகளிலும் சட்டங்களிலும் திட்டங்களிலும் மக்களின் மீதான ஒரு வன்முறை விதைக்கப்படுகிறது. இது மக்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக நின்றுட்டு இருக்கு.
இப்போ மீனவ மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற அதே நேரம் அரசு கொண்டு வர்ற பல வளர்ச்சி திட்டங்களை மீனவர்கள் எதிர்க்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இன்னும் குறிப்பாக நான் சொல்ல போனால், இப்போ இணையம் துறைமுகமாகட்டும், அல்லது இப்போது மணக்குடி துறைமுகமாகட்டும், அல்லது கூடங்குளம் அணு மின் நிலையமாகட்டும், இப்படின்னு பல திட்டங்கள் வரும்போது மீனவர்கள் எதிர்க்கின்றார்கள். அப்போ எல்லா வளர்ச்சி திட்டங்களையுமே எதிர்த்தா எப்படி வளர்ச்சி வர முடியும்?
ஒரு குறிப்பிட்ட நிலத்தை நம்பி, அந்த நிலம் தரக்கூடிய வாழ்வாதார வளங்களை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு மாற்று வாய்ப்புகளை தராமல் தொன்று தொட்டு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வாழக்கூடிய மக்களை வந்து இடம்பெயர்த்து நிலத்துக்கான ஒரு இழப்பீட்டை மட்டும் கொடுப்பது, அல்லது இடம்பெயர்ப்புக்கான ஒரு இழப்பீட்டை மட்டும் கொடுப்பது என்பது ஒரு அரசு தன்னுடைய மக்களின் மீதே நிகழ்த்தக்கூடிய ஒரு வன்முறையை நான் பார்க்குறேன். திட்டங்கள் அருமையான திட்டங்களாக இருக்கலாம், ஆனால் அந்த திட்டத்திற்காக தேர்வு செய்யப்படக்கூடிய இடம் அதுதான் சிக்கலில் இருக்குது. எந்த மாதிரி திட்டங்களை ஒரு அரசு அனுமதிக்க முடியும், மக்கள் குடியிருக்கக்கூடிய மக்கள் தொழில் செய்யக்கூடிய வாழ்வாதார பகுதிகளில் வந்து என்ன மாதிரி திட்டங்களை வந்து நம்ம அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் தமிழ்நாட்டு கடற்கரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையில் அந்த தமிழ்நாட்டு கடலோர மீனவர்களில் 24 விழுக்காடு மீனவர்கள் கன்னியாகுமரி கடற்கரையில் மட்டும் வாழ்கிறாங்க. இந்த வெறும் 67 கிலோமீட்டர் நீள கடற்கரையில் இவ்வளோ மக்கள் வாழ்கிறான், 55 மேலே கிராமங்கள் இருக்கு. அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு செறிவாக இந்த மக்கள் அங்கே வாழ்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறது, அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே கடலை சார்ந்தது தான். இந்த துறைமுக திட்டத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதுனால நான் சொல்கிறேன், இந்த இணையம் துறைமுகம் திட்டம் என்பது என்ன நோக்கத்துக்காக என்ன வளர்ச்சியை முன்னிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல திட்டமிடப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு அரசியல் கேள்வியாக மாறியது. ஒன்று வந்து அந்த மக்களால் வந்து அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து போக முடியாது என்பது. ஒரு துறைமுகத்தை கட்டி எழுப்புவதற்கும் அதை பராமரிப்பதற்கும் நடத்துவதற்கும் எவ்வளவு இயற்கை வளம் தேவைப்படும், அந்த இயற்கை வளத்தை நாம் எங்கிருந்து கொண்டு வருவது? தண்ணி ஒரு வளம், இடம் ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். அடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு துறைமுகம் வருதுன்னா அந்த துறைமுகத்தை சுற்றி இருக்கிற ஒரு பகுதியை வந்து ஹின்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துறைமுகத்தில் 40% தொழில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த 40 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஹின்டர்லேண்டு வந்து அதுதான் அந்த தொழிலை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படியான ஒரு தொழில் எதுவும் அந்த இடத்துல வந்து கிடையாது. ஒன்று, அப்போது ஒரு துறைமுகம் இங்கே வரப்போகிறது இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும், அது மீனவர்களை மட்டுமல்ல வேளாண்குடிகளையும் பாதிக்கும், அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்குங்கிற வகையில் மக்கள் தன்னெழுச்சியாக அந்த அதை வந்து ஏற்றாங்கங்கிறது வந்து வரலாறு அறிந்த ஒரு உண்மை. அந்த இடத்துல துறைமுகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த திட்டமே கைவிடப்பட்டது என்பதும் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். கூடங்குளத்தை பொறுத்தவரையில் அதனுடைய அபாயத்தை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. அந்த இடத்துல இருந்து இப்போ நான் வாழ்கிறது வந்து கூடங்குளத்திலிருந்து 24 மணி நேர எச்சரிக்கை வளையத்துக்குள்ளே நான் வாழ்கிறேன். ஏதேனும் ஒரு விபத்து நேரம்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நான் இங்கிருந்து காலி பண்ணி நான் வெளியே போகலைன்னா என்னுடைய குடும்பத்தினுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மக்களுக்கு பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வரும்போது மக்கள்கிட்டருந்து ஒரு எதிர்ப்பு வர்றது வந்து ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. இதில் நான் வேறு எந்த அரசியலையும் வந்து நான் பார்க்கல. வளர்ச்சிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு மேஜிக் மாதிரி எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. வளர்ச்சி யாருடைய வளர்ச்சிக்காக, வளர்ச்சியில் அந்த வளர்ச்சி திட்டத்தில் யார் வந்து இழப்பை சந்திக்க போகிறார், கேஷுவாலிட்டி யாரு, ப்ராஃபிட் யாருக்கு, வளர்ச்சி திட்டத்தின் லாபங்கள் யாருக்கு, அதனுடைய இழப்புகள் யாருக்கு, இதை வந்து ஒரு சமன்பாட்டில் தான் நம்ம கொண்டு போக முடியும். ஒரு திட்டம் அங்கே வாழ்கிற மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்கிற மக்களுக்கு இழப்பை மட்டுமே தரும் என்றால் அங்கே விழிப்பு பெற்ற மக்கள் வந்து அந்த திட்டத்தை எதிர்க்கிறதுல வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கில்லை. அதனால் அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. எல்லா திட்டத்தையும் எதிர்ப்போம் அப்படின்னு கங்கணம் கட்டி அவங்க நிற்கலை. நீங்கள் தமிழ்நாட்டு கடற்கரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நல்ல மீன் வளங்கள் கிடைக்குமோ அந்த பகுதிகள் எல்லாம் இப்போ வந்து அழிவுக்கு உட்பட்ட பகுதியாக மாறிட்டே இருக்குது. இப்போ உதாரணமாக முத்துக்குளித்துறை கடற்கரை தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஃபிஷரி இருக்கிற ஒரு ஏரியா, கன்னியாகுமரி கடற்கரை, மேற்கு கடற்கரை நிறைய ஃபிஷரி இருக்கிற ஒரு ஏரியா. இங்கே இந்த மக்களை பொறுத்தவரையில் அவங்க தூரக்கடலுக்கும் போகிறவங்க, ஆனால் இவங்க எங்கே போய் வாழ்வாங்க? இந்த மக்கள் கடலை பார்த்துக்கிட்டே தானே தொழில் செய்ய முடியும். நீ ஒரு 5-10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு தொழிலுக்கு மட்டும் நீ கடலுக்கு வா, கடற்கரைக்கு வா அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய பேர் வந்து நார்வேயை பாரு, ஜப்பானை பாரு, இந்த மாதிரியெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. கடலை குறித்த அடிப்படையான புரிதலே அவர்களுக்கு இல்லை என்பது தான் இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil